உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க கற்பகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மயக்க மருத்துவம் மற்றும் வலி நீக்கு மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சேகர் மைக்கேல் அவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தீசியா அல்லது மயக்க மருத்துவியல் மயக்க மருத்துவ துறை தான் இருந்தது. இப்போ அதோட கூட வலி நீக்கு மையமும் சேர்த்து வந்திருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கேர் கொடுக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ரெண்டுமே சேர்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி இதுவும் வந்து வலி மேலாண்மை. சரி, இப்போ இந்த இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சேகர் மைக்கேல் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, வலிங்கிறது என்னது, மனதோடு சம்மந்தப்பட்டதா உடலோடு சம்மந்தப்பட்டதா? வணக்கம் டாக்டர், சொல்லுங்க.
வணக்கம். நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கேள்வி ஆரம்பமே. வலி மனதோடும் உடலோடும் சேர்ந்த ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. அதனால தான் நம்ம வலி நிவாரணத்திலேயே மருந்து மட்டும் கொடுக்காம மருத்துவர் அதிக நேரம் நோயாளிகள்கிட்ட பேசி அவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் அமைக்கிறோம். அதனால முழுக்க முழுக்க இது மனதோடும் உடலோடும் சேர்ந்த ஒன்று தான் வலி.
சில டாக்டர்ஸை பார்க்க போயாச்சுன்னா வலியெல்லாம் பறந்து போயிடுது. சாதாரணமாக பார்த்துட்டு வந்தால் கூட வலி அதிகமாகிடுது. அதாவது அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு நல்ல இதாக இருக்கணும் இல்லைங்களா. சரி, இப்போ வலி வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனோ அல்லது ஒரு நோயோ இருந்தால் தான் வருமா? அடிபட்டால் கூட வலி வருது, சமயங்களில் காரணமே இல்லாமல் கூட வலி வருது, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன், எதுக்காக வருது?
நல்லா சொன்னீங்க, வலி வந்து ஏதோ காயத்தினாலேயோ உடலில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தினாலேயோ மட்டும்தான் வருமா, இல்லைன்னா வராதா அப்படின்னு. இது வந்து பொதுவாக நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம். அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தற்காலிகமாக வர்ற வலி, நெடுநாள் இருந்துக்கிட்டு இருக்க வலி. இந்த தற்காலிகமாக வர்ற வலி வந்து ஒரு பாடியில் ஒரு சில இடத்துல தேய்மானமோ அல்லது அடியோ காயமோ படும்போது வர்றது. இந்த நெடுநாளைய வலிங்கிறது வந்து அந்த இதுக்கு சரியானபடி மருந்து கொடுக்காம அல்ல கவனிக்காமல் விட்டாலோ இல்லைன்னா அந்த ஒரு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தாலோ வர்றதான் நெடுநாளைய வலி. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில டாக்டர் சொல்லும் போது நல்ல உடனே வலி போயிடுதுங்கிறோம். முதல்ல வலி உள்ளவங்கக்கிட்ட அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதான் முதற்கண் மருத்துவம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நோயாளிகளுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய உடலில் ஏற்படும் பாதிப்பையும் புரிந்து கொண்டு அதற்கு வேண்டிய மருத்துவம் செய்வதுதான் வலி நீக்க ஸ்பெஷலிஸ்டோட தலையாய கடமை.
இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறதே வந்து வலி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்களா? வலி வந்து பேஷண்ட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு துறை வந்திருக்குது, வலி நீக்கு மையமும் மயக்க மருத்துவமும் சேர்ந்து எதுக்காக வந்திருக்குது, அதுலேருந்து இது எப்படி வேறுபட்டிருக்குது?
உண்மையில் சொல்லப்போனால் இது எதற்காக இது மயக்க மருத்துவ பிரிவோடு சேர்த்தாங்கன்னா, அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மணி நேரங்களோ ஒரு சில நாட்களோ வலி பயங்கரமாக இருக்கும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது வந்து மயக்க மருத்துவ பிரிவோட கடமை. அவங்க அதில் அந்த அக்யூட் பெயின், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் சொல்லுவோம், அதில் ஆரம்பித்தவங்க இந்த க்ரானிக் பெயின் சொல்கிற நெடுநாளைய பெயின் உள்ளவங்களையும் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி வந்துச்சு. யாருனாலும் பண்ணலாம், ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ, ஒரு நரம்பியல் நிபுணரோ, அல்லது புற்றுநோய் சரி செய்கிற டாக்டரோ, யாருனாலும் இந்த பெயின் பார்க்கலாம். ஆனால் இது நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் இருக்க முடியும்? பவுலர் பவுல் பண்ணும்போது அதோடைய ஸ்பெஷாலிட்டி வேறு தான். அதனால் இந்த பெயின்க்குன்னு தனியாக பார்க்குற மருத்துவர்கள் இந்த மயக்க மருத்துவ பிரிவோடு சேர்த்ததுனால அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியாகவும் மக்களுக்கு போய் சேர முடியவும் இருக்குது. அதனால தான் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, வலி வந்து உடல் சேதத்தினால தான் வருமா அப்படின்னு. அதுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் முன்னாடி அதை வந்து ஒரு அறிகுறியாக தான் நினச்சிட்டு இருந்தோம். பெயின் அப்படிங்கிறத வலிங்கிறத வந்து ஒரு நோயோடையோ அறிகுறியோ அல்லது காயத்தோட அறிகுறியோ. இப்போ வந்து வலி அப்படிங்கிறதே தனியாக ஒரு டிசீஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் உண்மை.
பேலியேட்டிவ் கேர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கும் இந்த வலி நீக்கு மையத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் இதுதான் பண்றாங்க இல்லையா, வலியால தொடுத்து கொண்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் கேர் கொடுக்குறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?
இப்போ பேலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது வந்து புற்றுநோய்க்கு அப்புறம் புற்றுநோய் வந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு முழுமையான சிகிச்சை. அதில் வந்து வலியும் அடங்கும். இந்த புற்றுநோயை சரி பண்ற மருத்துவர்களே அதையும் செய்யலாம். ஆனால் புற்றுநோய் வந்தவங்களுக்கு நம்ம தமிழில் சொல்லப்போனால் கரெக்டாக வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுற மாதிரி. புற்றுநோய் வந்தவங்க எல்லா புற்றுநோயும் இல்லை, ஒரு சில புற்றுநோய் உள்ளவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். வலி ஒரு ஆஸ்பெக்ட், அது இல்லாமல் அவங்களுக்கு அதனால வரக்கூடிய நிறைய உடல் பாதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து சரி பண்ணுறது தான் பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது. இந்தியாவிலேயே ஒரு சில இடங்களில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தேவையானது. ஆனால் இதோட எக்ஸ்பெண்டிச்சர், அதோட செலவு அதிகம் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்தை சேர்ந்த அல்லது தனி ஒரு இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தால் தான் இதை நல்லா பண்ண முடியுது. ஸோ பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது வந்து புற்றுநோய் சம்பந்தமானவர்களுக்காக அல்லது இந்த நரம்பு நோய் சம்பந்தமானவர்களுக்காக செய்யப்பட்ட தனி ஒரு அமைப்பு.
ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் நிறைய பேர் வலினா போய் உடனே ஒரு ப்ரூஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துக்கு வலி போயிடுது. எல்லாருமே வலி வந்து அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த வலி எதனால் வந்தது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது இல்லை. சரி, இப்போ இந்த வலி வந்து எத்தனை வகைப்படும் பெண்களுக்கு? இந்த மெனோபாசல் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியாது, ஸ்டிஃபாக இருக்கும் இடுப்பு. அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு வலி இருக்கும், குழந்தைகளுக்கு இப்போ நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது எழுதி எழுதி அவங்களுக்கு வலி வருது. அப்புறம் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு விரலில் அந்த தட்டச்சு புரிபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரிக்க முடியாது ஃபிங்கர்ஸை, அது ஒரு மாதிரியான வலி. எப்படி தனித்தனியாக அவங்கள ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படிங்க டாக்டர்?
உங்களுடைய கேள்வியிலேயே இரண்டு கேள்வி கேட்டீங்க. ஒன்று வந்து ஓவர் தி கவுண்டர் பில்ஸ், முதல்ல அதை சொல்லிட்டுறேன். தற்காலிக வலி வரும்போது எல்லாருக்குமே இயற்கையாகவே எதுக்காக போய் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும், அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில மாத்திரைகள், பேராசிட்டமால் ப்ரூஃபன் நல்ல ஒரு மாத்திரை சொன்னீங்க, இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு சரியாக்கிக்கிடலாம். ஆனால் மனசில் என்ன கவனத்தில் கொண்டு வர வேண்டியது, எந்த மாத்திரை உட்கொண்டாலும் அது சிறுநீரகம் வழியாகவோ அல்லது கணையம் வழியாகவோ உடலை விட்டு வெளியேற வேண்டும். இது உங்களுக்கு தெரியாமலே இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க, அப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னொரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் திரும்பி பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மாத்திரை வெளியே போகுதா, மருந்து உடலை விட்டு வெளியே நீங்குகிறதா, சிறுநீரத்தை பாதிக்கிறதா, கணையத்தை பாதிக்கிறதா அப்படிங்கிறது, கல்லீரலை பாதிக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு டயபெட்டிஸ் வந்தவங்க என்ன மாத்திரை சாப்பிடணும் என்ன மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வலி நீக்கிற மாத்திரை, ப்ரூஃபன் நல்ல மாத்திரை. ஒரு ப்ரூஃபன் சாப்பிட்டதுனால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் ஓவர் த கவுண்டர் பில்ஸை வந்து நம்ம தடை செய்யணும், அது நல்லதில்லை நம்ம சமயம். ரெண்டாவது கேள்விக்கு வர்றேன். வலிங்கிறது வந்து சின்ன சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே, ஆண்களிலிருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லப்போனால் அந்த ஹோமோ சாப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மனிதருடைய சிறப்பு, இவங்களுக்கே வரக்கூடிய ஒன்று. வலி உயிரினத்துக்கு எல்லாருக்குமே இருக்கும், வலி இல்லைன்னா உலகம் இயங்க முடியாது. ஒரு தீயில கை வச்சிடுறீங்க, உடனே என்ன ஆகுது, வலிக்குது, வலித்த உடனே அது பிரெயினுக்கு போகுது தண்டுத்து வழியை, உடனடியாக உங்கள் கையை வெடுக்குன்னு இழுத்துடுறீங்க. அந்த வலி இல்லாமல் இருந்தால் என்னாகும், தீயில விரல் கருகி போகும். ஒருத்தங்க இருதய நோயால் கஷ்டப்படுறாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறதுனால, நடந்துகிட்டே இருக்கிறாங்க, ஹார்ட்டுக்கு தேவையான ரத்தம் பிராணவாயு போகாததுனால கஷ்டமாக இருக்குது. உடனே அவங்க நெஞ்சு வலி வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நெஞ்சு வலி வராமல் இருந்தால் அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, இருக்கிற ரத்தமும் அவங்களுக்கு போ ஹார்ட்டுக்கு போய் சேராது, அவங்க உடனே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வலிங்கிறது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் அதே தாங்க முடியாத அளவுக்கு போகும்போதோ, இந்திய சமுதாயத்தில் ஒரு சாதாரண வலிக்காக மூன்று நாள் நீங்கள் விடுமுறை எடுத்து வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. அதனால் வலியை வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். சிறுவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வலிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும். அது ஏன் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும், அதை நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின் சொன்னீங்க இல்லைங்களா, அது எதனால் வருது, இந்த நாள்பட்ட வலி அப்படிங்கிறதுனால இருக்குது. ஒத்தை தலை வலின்றாங்க, அது அந்த வலி வந்து இதோட சம்மந்தப்பட்டதா?
நல்ல கேள்வி. இந்த அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின் சொல்கிறோம் இல்லையா, அக்யூட் பெயின் தற்காலிக வலி. ஒரு எலும்பு உடஞ்சி போனால் கூட ஒரு வாரமோ இரண்டு வாரமோ அது சேர்ற வரைக்கும் வலி இருக்கும். அது வந்து நமக்கு தெரியும் ஆப்வியஸாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த நெடுநாளைய பெயின் எதுவும் ஏன் வருதுன்னா, நம்ம அதை கவனக்குறைவுனால வருதுன்னு கூட சொல்லலாம். நம்ம பாடத்திட்டத்தில் நீங்கள் 40 வயசை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. 40 வயசில் கண் பார்வை குறையும், 40 வயசில் மூட்டு வலி வரும், 40 வயசில் திடீர்னு சர்க்கரை வியாதி இருக்கிறத கண்டுபிடிப்போம், ரத்த அழுத்தம் வரும். ஸோ 40 வயதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கணும். இந்த மாடர்ன் வேர்ல்டு, ஒரு கணிப்பொறி காலத்தில் மைதானத்தில் போய் உடற்பயிற்சி செய்கிறத விட கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறதும், கேம்ஸ் விளையாடுறதும், தொலைக்காட்சி படுத்துக்கொண்டே பார்க்கறதும் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இது நமக்கு தெரியாமலே சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. க்ரானிக் பெயின் ஏன் வருது? சில பெயின் வந்து உடனடியாக நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். அதே இதை சரி பண்ணாமல் அப்பப்போ மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது க்ரானிக் பெயினாக மாறலாம். ஒற்றை தலைவலி மாதிரி தலைவலி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிடுறோம் இனிஷியலாக, அப்புறம் போக போக தான் தெரியுது அது எந்த மாத்திரைக்கும் கட்டுப்படலை அப்படின்னு. அதுவும் இந்த கிரானிக் பெயினோட சேர்ந்தது தான். ஒற்றை தலைவலி, அழுந்து தலைவலி, பிடரி தலைவலி, அப்படி வகைகள்லாம் இருக்குது. சாதாரண தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஆனால் அந்த தலைவலியே தொடர்ந்து வருடக்கணக்காக இருக்கும்போது நீங்கள் மருத்துவத்தை அணுகணும். அது ஏன் வருதுன்னு பார்க்கணும். ஒருவேளை அது மற்ற டிசீஸோட பிரதிபலிப்பாக இருக்கலாம், இல்லை இல்லைன்னா கிரானிக் பெயினாகவும் இருக்கலாம். ஸோ அது கிரானிக் பெயின் அப்படின்னு வரும்போது பை டெஃபினிஷன் 3 மாதத்துக்கு மேலே இருக்கிறத நம்ம கிரானிக் பெயின் சொல்கிறோம். எந்த வலி 3 மாதம் சரியாகலை ஏன்னு தெரியலன்னா மருத்துவரை அணுகி, எஸ்பெஷலி இந்த பெயின் கிளினிக் மாதிரி இடத்த நிபுணர்களை அணுகி என்னென்னு பார்த்து சரி செய்தால் நெடுநாளைய வலியை கூட சரி பண்ணிடலாம்.
இப்போ இந்த வலியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா ஐடிலாக இருக்கும்போது அந்த வலியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இதே நம்ம வேலை செய்கிறதுக்கு வேலை இடத்துக்கு வந்துட்டோம்னு வைங்களா, அந்த வலி தெரியாது. இந்த வேலை பழுவுனால அதை மறந்துடுவோம். வீட்டுக்கு போன உடனே திரும்ப தலை தூக்கும், அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ வந்து லேசானாலும் என்ன என்னன்னு ஓடி வந்து கேட்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வலியை சின்ன வலி கூட அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப துடிப்பாங்க. இப்படி கேரிங் அதிகமாக இருந்தால் வலியை வந்து அதிகமாக உணர முடியுமா? வேலை செய்யும்போது நம்மளுக்கு தெரியாத வலி வீட்டுக்கு போனால் வருது.
ஒரு காலத்தில் வாழ் போகிறோம் ஈட்டி வச்சு குத்திட்டும் இருக்கும்போது வலி தாங்கிட்டு தானே இருந்தாங்க. இப்பொழுது கூட பார்க்குறீங்க அந்த கோவில்களில் நம்ம நேர்ச்சைக்காக அழகு குத்தி கொள்வது, உடம்பில் கம்பியை குத்தி கொள்வது, அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அது தாங்க முடியுது. ஒரு பிளேடை வச்சு பென்சில் சீவும் போது கையில் பட்டுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியலை. அது ஏன் அப்படின்றது தான் இது பெயின் த்ரெஷ் ஹோல்டு அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு பெயினை தாங்க முடியும், அதுக்கு மேலே எந்த அளவுக்கு தாங்கி அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியுங்கிறது வந்து பயிற்சி மூலமாக செய்யலாம். ஆனால் அது நம்மளால் செய்ய முடியாது. இப்போது சிலர் வந்து வலியை சாதாரண வலியை பெரிய வலியை ஆக்கிக்கிடுவாங்க, சிலவங்க பெரிய வலியையும் அடக்கிக்குவாங்க. அது அவங்களுடைய மனத்தை பொறுத்து. ஆனால் மருத்துவரை பொறுத்த மட்டில் நோயாளிகள் வந்து வலி என்று சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் முதல்ல கடமை, எங்களுடைய கடமை. நீங்கள் சொன்னீங்க அலுவலகத்துக்கு போகும்போது வலி தெரிய மாட்டேன்றது, அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வலி தெரியறதுன்னு. இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, வயதாக ஆக 40 வயசில் சொன்னேன் மாற்றங்கள் நிகழ்வுன்னு, தேய்மானம் வரும், மூட்டு தேய்மானம் வரும், தண்டு படத்தில் தேய்மானம் வரும். இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து, இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து தசை நார்கள் தான். அப்போ தசை நார்கள் வந்து எலும்பில் வந்து சேர்ந்துருக்குது. நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வயதுக்கு தக்க அந்த வேலைகளை மாற்றிக்கொள்ளணும். சின்ன வயதில் செய்த மாதிரி அதே கடின வேலையை நம்ம செய்யக்கூடிய நிலையில் வந்துடுறோம். அப்படி வரும்போது உங்களுடைய உடல் அதை ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுக்க மாட்டேங்குது. இன்னொன்று சொன்னீங்க வேலையே செய்யாமல் வீட்டில் இருந்தாலும் வலி வரும் அப்படின்னு. அது பேசிக்காக என்னென்னா, அது வலி தாங்க முடியும் முடியாது அப்படிங்கிறதுனால இல்லை, வயதானவர்களுக்கு அவங்களுடைய உடலுக்கு நமது நாம் சரியான முறையில் ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதான் சொன்னேன், 40 வயதில் எப்படி எதிர்கொள்ளணும் வாழ்க்கையை அப்படிங்கிறத வந்து நமக்கு படித்து கொடுக்கணும். டெய்லி வாக்கிங் போகிறது, சாதாரண வீட்டு வேலையில் வீட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் கண்டினியூஸ் ஏதாவது ஒரு இதில் நம்மளை உட்படுத்தி கொண்டு சாதாரண வேலைகளை செய்யணும். அப்படி தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது நம்மளுடைய தசை நார்களும் எலும்பும் அதற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடும். நீங்கள் அது இல்லாமல் வீட்டிலேயே சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு திடீர்னு ஒரு வேலையை செய்யும் போது உடலால் தாங்க முடியாது, அது வழியாக வந்துதான் ஆகும்.
இப்போ 2-வீலர் ஓட்டக்கூடிய லேடிஸும் ஜென்ஸும் லாங் டிஸ்டன்ஸ் போவாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த மேல் ரைடரை விடையும் அந்த ஃபீமேல் ரைடர் கொஞ்சம் லாங்காக, அதாவது நாள்பட்ட இதில் ஓட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு 20 வருஷம் அப்படிங்கும்போது கழுத்து வலி வந்துடுது, கை வலி வந்துடுது, டாக்டர்ஸ் ஓட்டக்கூடாது அப்படின்றாங்க, நான் போய் தான் ஆகணும். அப்புறம் அந்த காலர் போட்டுகிட்டே ஓட்டிகிட்டு போகிற நிறைய பேர், அது இந்த மேல் ரைடரை விட ஃபீமேல் ரைடருக்கு தான் அதிகமாக அந்த ஆபத்துன்னு கூட சொல்லலாம், அந்த ரிஸ்க் இல்லைங்களா, வலி வர்றது அதிகமாக இருக்குது. இவங்களுக்குலாம் இதில் வந்து எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, ஏன்னு சொல்லுங்கள்.
உங்களுடைய புள்ளி விவரம் ஓரளவுக்கு உண்மைதான். ஆண்களோட பெண்களுக்கு ஸ்பெஷலாக முதுகு வலி, இடுப்பு வலின்னு சொல்லும்போது அது அதிகமாகவே இருக்குது. அது கடவுளுடைய அமைப்பு படி அந்த குழந்தை பெயர்காலம், குழந்தை பெற்றுக்கொள்வது, இதற்காக இந்த இடுப்பு எலும்பு அமைக்கப்பட்ட விதம் சிறிது மாறுபட்டிருக்கும். ஆண்களை விட இது மாறுபட்டிருக்கும். பொதுவாக குழந்தை பெற்றுக்கொண்ட தாய் குழந்தை பிறப்புக்கு அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணணும். நம்ம யூஸ்வலாக பண்ணுறதில்லை, நம்ம பெண்கள் நம்ம சமுதாய வழக்கப்படி நம்ம சரியாக செய்யறதில்லை. அப்படி செய்யாத போது அந்த குழந்தை பிறப்புக்காக மாற்றப்பட்ட, இயற்கையால் மாற்றப்பட்ட உடல் அமைப்பு திரும்பி கொண்டு வர்றது நடக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பெயின் வருது. ஸோ பெண்களுக்கு ஆண்களுக்கு வருகிற அத்தனை வலியும் வந்து அது கூட இந்த பெண்களுக்கே உரியான மாதவிடாய், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்துக்கிறதுனால பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஒன்று. ரெண்டாவது இந்த வெஹிக்கிளில் போகிறது. ஆண்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த பாடியை வந்து அந்த வெஹிக்கிளுக்கு தக்கன அப்படியே அந்த போக்கிலேயே விட்டு வாகனம் ஓட்டுவாங்க, ரொம்ப ஸ்டைலாகவும் ஓட்டுவாங்க, சிலர் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும். பெண்கள் யூஸ்வலாக அப்படி ஓட்ட மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு சேரில் உட்காந்து மாதிரி ஓட்டி போவாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம், அவங்க அந்த ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஒரு வாகனத்தில் போகும்போது அந்த வாகனத்துக்கு தகுந்த போல் நம்ம அதை இயற்கையை மாற்றிக்கொள்ளணும், அது நம்ம மாற்ற மாட்டோன்றோம். ஒன்று இந்த மாதிரி சில சோசியோ எக்கனாமிக்கல் அந்த மாதிரி விஷயத்தினால பெண்களுக்கு வழி வர்றது சிறிது அதிகமாகவே இருக்கும் ஆண்களை விட. அதுபோக பெண்கள் வந்து கட்டாயத்தின் பேரில் தான் ஒரு வாகனம் ஓட்டுறாங்க, ஆண்கள் அப்படி இல்லை, தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாகனம் ஓட்டுவார்கள். ஸோ ஆண்கள் அதற்கு பயன்படுத்துவது சகஜம், பெண்கள் பயன்படுத்துவது சிறிது குறைவு.
டாக்டர், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி அப்படின்னா ரெண்டும் ஒன்றா தானே வலிக்கணும், சில ஜாயிண்ட் முட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக வலி இருக்குது, சில பேருக்கு வலது கால் ஒன்று வலி அதிகமாக இருக்குதுன்றாங்க, அல்லது இடது கால் அதிகமாக இருக்குதுன்றாங்க. இதில் விட கொடுமை என்னென்னா வலி இருந்தாலும் நடங்க அப்படின்றாங்க. சாதாரணமாக வீட்டுக்குள்ளேயே நடக்க கஷ்டப்படுறவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நடந்தால் தான் அந்த வலி போகும் அப்படிங்கிறாங்க.
இந்த மூட்டு வலி வயதானவர்களுக்கு வருகிற இந்த தேய்மானத்தினால வலி வேறு, காயத்தினால வலி வர்ற வேறு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த தேய்மானத்தினால வர்ற மூட்டு வலி. ஒரு காலில் வருதுன்னு சொல்கிறீங்க, நடக்கிறோம், நடக்கும்போது ரெண்டு காலையும் சேர்ந்து தானே வரணும், ஏன் ஒரு காலில் வரணும்னு. பொதுவாக ஒரு காலில் ஆரம்பிக்கிற வலி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டாவது காலிலையும் வரும். அது சிலப்போ இந்த ஹேபிச்சுவேஷன் பொறுத்து எப்படி நீங்கள் நடக்கிறீங்க. சிலவங்க வலது காலில் அதிகமாக ஊண்டி நடப்பாங்க, சிலவங்க இடது காலில் அதிகமாக ஊண்டி நடப்பாங்க. உயிரினமே சரிசமம் கிடையாது நம்ம பாடியை பொறுத்த மட்டில். அதே போல் தான் ஒரு காலுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ண பிறகு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அடுத்த காலும் பண்ண வேண்டிய வரும். வலி இருக்கும்போது நடக்க சொல்கிறாங்க அது சரியாக போகும்னு, அது தவறான ஒரு எண்ணம். வலி இருக்கும்போது வலி ஏன் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஒரு அறிகுறி. வலி இருக்குதுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு கடவுளாக சொல்கிறாரு, அந்த அறிகுறி. அதனால் வலி இருக்கும்போது அந்த வலி ஏன் வருதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டு நடக்க சொல்லணும். அதை சரி பண்ணாமல் வலி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நடந்துகிட்டே இருங்க சரியாகும் சொல்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாக தவறு தான். அதை என்னன்னு பார்த்துட்டு அந்த மூட்டு தேய்மானம் இருந்தால் அதுக்கு நிறைய இருக்குது, அது அறுவை சிகிச்சை மட்டும்தான் அவசியம் இல்லை. சாதாரண மூட்டு தேய்மானம்னா மாத்திரைகளே சரி பண்ணிடலாம். சில மூட்டு தேய்மானங்களுக்கு அந்த ஜவ்வை வந்து புதிதாக்குறது, அதில் ஏதாவது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்ணுறது போன்ற சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இல்லாமல் தொலைநோக்கி வச்சே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லாதவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். இல்லைன்னா ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிற செயலாக்க முறை, அதில் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு சரி பண்ணலாம். செருப்பு மாற்றி கொடுப்பாங்க, அந்த வளைவு, அந்த கால் வளைவு வந்து எதிர்பாராத விதமாக வளைஞ்சிருச்சுன்னா சரி பண்ணுறதுக்காக, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக செருப்பு மாடிஃபை பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் முதல்ல அது வலி ஏன் வருதுன்னு அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கணும், பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் மருத்துவரை அணுகுவது முக்கியம்.
இந்த உளைச்சல் அப்படிங்கிறாங்களே, கை உளைச்சல் கால் உளைச்சல்ன்றாங்களே, அந்த உளைச்சல் வந்து வலியிலிருந்து வித்தியாசப்பட்டதா?
உளைச்சல நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக ஒரு நாள் எக்ஸஸாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த தசையினாரோடைய பலன் எவ்வளோ நேரம் தாங்குங்கிறத பொறுத்து அது நீங்கள் அதிகமாக பண்ணும் போது உளைச்சல் வரும், அது ரெஸ்ட் கொடுத்தாலே சரியாக போகும். சில உளைச்சல் வந்து கொஞ்சம் மாத்திரை தேவைப்படும். ஆனால் இப்போ மூட்டு வலின்னு சொன்னீங்க, மூட்டை பாதுகாக்கிறதுக்காக அதில் மூட்டுக்கு மேலேயும் கீழேயும் உள்ள தசைகள் வந்து கொஞ்சம் அதிகமான வேலை பார்க்கும். அப்போ நமக்கு வந்து மூட்டு வலின்னு சொல்ல மாட்டோம், கால் வலின்னு சொல்லுவோம், உளைச்சல்னு சொல்லுவோம். கடைசியில் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூட்டு வலியாக இருக்கும். ஸோ உளைச்சல் சாதாரணமாகவும் இருக்கலாம், பெரிய வியாதினாலையும் இருக்கலாம். அது எதுக்காக வருதுங்கிறத என்றைக்குமே ஒரு சில நாட்களுக்கு மேலே உளைச்சல் இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகிறதா பெட்டர்.
நிறைய வலி பார்த்தோம், இந்த வலியிலிருந்து புற்றுநோயினால ஏற்படக்கூடிய வலி வித்தியாசமாக இருக்குமா, இன்னும் அதிகமாக இருக்குமா, அதுக்கு தனி மருத்துவம் தேவையா? ஏன்னா முதல் நிலை இரண்டாம் நிலைங்கும் போது அறுவை சிகிச்சை மூலம் நம்ம வந்து குணப்படுத்திடலாம், அதையும் பண்ணினாலும் கூட வலி இருக்கும், அந்த வலி வந்து இதுலலாம் இருந்து வேதனைத்தக்க வலியா? அது
நான் ஏற்கனவே சொன்னேன், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போலன்னு. புற்றுநோய் எல்லா புற்றுநோயும் வலி தருவதில்லை, நிறைய புற்றுநோய்க்கு நல்ல மருத்துவம் வந்திருக்குது, நல்ல அறுவை சிகிச்சை வந்திருக்குது. முக்கியமாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற புற்றுநோயை நல்லபடியாக மருத்துவம் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி சரியாக்க முற்றிலுமாக சரியாக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் புற்றுநோய் அப்படின்னா உடனே நம்ம அதை ஒரு முடிவு அப்படின்னு மனசில் வைக்கக்கூடாது. ஆனால் சில புற்றுநோய், இந்த கிரேடு சொன்னீங்க முதலாம் நிலை இரண்டாம் நிலை, சில புற்றுநோய்க்கு மருத்துவம் இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். எல்லா புற்றுநோய்க்கும் இல்லை, எஸ்பெஷலி இந்த உணவு குழாயில் வர்ற உணவு பாதையில் வர்ற புற்றுநோய் அவ்வளோ வலி ரொம்ப தருவதில்லை, சிறுநீரகம் சம்பந்தமானப்பட்ட இதில் தருவதில்லை. போன், மூளை, சதை போன்ற இடங்களில் இருக்கிற புற்றுநோய், எஸ்பெஷலி இந்த கணையம்னு சொல்லுவோம் இல்லையா, கணையத்தில் கல்லீரலில் வர்ற புற்றுநோய் வந்து அதிகமாக வலி தருது. அது அந்த வலி வந்து தாங்க முடியாத வலியாக இருக்கும். ஏற்கனவே நோயாளி அந்த நோயை எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்கலன்னா அது முடியாது, அந்த வலியினால் துடிப்பாங்க. அப்படி துடிக்கிறவங்கள ஏற்கனவே எல்லா செலவுகளும் செய்து எல்லா வேலைகளையும் பார்த்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்களே அவங்கள சரியாக கவனிக்க முடியாத ஒரு நிலை வந்துடுது. அப்படி இருக்கும்போது அந்த வலியை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து அது எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும். அது அந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வந்த பிறகு இது கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியுது. எங்களால் ஒரு வலிக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல மருத்துவத்தால் ஃபிசியோதெரப்பினால் சரி பண்ணி பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இந்த இன்டர்வென்ஷன் பெயின் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுக்கும் இடையில உள்ளது. நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போக வேண்டாம். ஒரு தண்டுவடத்தில் வர ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கிரேட் 1 அந்த உள்ள ஜவ் வெளியே வந்திருக்குன்னா அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் இல்லை. இன்ஜெக்ஷன் மூலமாக தண்டுவடத்துலேயே போய் எக்ஸ்ரே மூலமாகவோ சிடி ஸ்கேன் மூலமாகவோ பார்த்து அந்த இடத்துல கொடுக்குற மருந்துகளால் அந்த இதை சரி பண்ணிடலாம். அதே போல் தான் கழுத்தில் வர்ற வலிக்கும் கால் வர்ற வலிக்கும் இந்த புற்றுநோயில் வர்ற வலிக்குமே இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ நிலைமையில் ஆப்ரேஷன் பண்ணாமலே அதை சரி பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த புற்றுநோய்க்கு வந்து கணையத்தில் வர்ற புற்றுநோய்க்கு சீலியாக் பிளஸஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். அதாவது அல்கஹாலில் வந்து அந்த நரம்பு சந்திப்பில் போடுறது மூலமாக அந்த வலி கம்ப்ளீட்டாக சரியாகும். அது 3 மாதமோ 6 மாதமோ அது நல்லபடியாக வேலை செய்யும்போது நோயாளிகள் மிகவும் பயன்பெறுகிறார்கள்னு சொல்லலாம். அதனால் புற்றுநோயில் வர்ற வலி வந்து மிக மிக அதிகமாக கவனம் கொள்ள வேண்டும். அவங்கள எப்படியும் அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நினைப்பது தவறு. அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வலி நிவாரணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அது நம்மளுடைய கடமை.
இப்போ இந்த ஜவ்வு கிழிதல், எலும்பு முறிவு எல்லாம் ஏற்படக்கூடிய வலி இருக்குல்ல, அதெல்லாம் கூட இதில் முறைப்படுத்த முடியுமா?
பொதுவாக அந்த வலி மருத்துவ மையம் அப்படிங்கிறதே வந்து மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவோம். அதில் வந்து மயக்க மருத்துவர் மட்டும் இல்லாமல், இல்லை பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லாமல், ஒரு எலும்பு முறிவு பார்க்குறவங்க, மருத்துவ நிபுணர்கள், நரம்பியல் நிபுணர்கள், இப்படி எல்லா சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலி இப்படி எல்லாரும் சேர்ந்து அமைச்சுக்கிட்டதான் அந்த வலி நீக்கும் மருத்துவ மையம். அதுதான் முழுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பெயின் கிளினிக் சொல்லுவோம். அப்படி இயங்குறதுனால ஒரு நோயாளிக்கு எலும்பு முறிவுனால வலி அப்படின்னா அவங்கள்ட்ட அனுப்பி வச்சுருவோம், அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. பொதுவாக இந்த வலி நீக்கு மையத்தில் வந்து க்ரானிக் பெயின் சொல்கிறோமே, நெடுநாளைய வலி, அது ஒவ்வொரு டாக்டராக போயிட்டு ஒரு 20-30 பேரை பார்த்துட்டு எதுலேயுமே சரியாகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல்லாக கவனத்தில் கொண்டு இந்த வலியை நீக்கிறது தான் வலி நீக்கு மையத்தோட முக்கிய பணி. அதனால் வலி நீக்கு மையத்தில் என்னென்ன அமைப்புகளை பண்ணணுமோ அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டி அதுக்கு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கலாம்.
சரி, இப்போ இந்த இதெல்லாம் தவிர அக்கி இருக்குது இல்லையா, அக்கினாலேயும் கூட வலி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு?
அக்கி வந்தவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக கொடுமையான வலி அக்கினால வலி தான். அக்கி வலி எப்படி வரும்னா, ஷார்ப்பாக திடீர்னு ஒரு ஷாக் அடித்த மாதிரி வரும், 1 அல்லது 2 வினாடி அப்படியே நிற்கும், அப்புறம் கம்ப்ளீட்டாக சரியாகும். இப்படியே பல தடவைகள் ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஷார்ப்பாக ஒருத்தங்க வந்து கத்தி வச்சு குத்துற மாதிரியே இருக்கும். இது வந்து அக்கி ஒரு மோசமான வலி. இது ஏன் வருதுன்னா, இந்த ஹெர்பிசாஸ்டர் வைரஸ் அப்படிங்கிறதுனால அந்த சின்ன அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு அது வரும்போது அது உடலை பாதிக்குது. அப்புறம் ஒரு வாரமோ 2 வாரமோ அதை சரி பண்ணி அது பிறகு அது அப்படி சரியாயிடுது. ஆனால் அதில் வர்ற வைரஸ் அந்த நரம்பு மண்டலத்தில் போய் உட்காந்துக்கிட்டது. அது ரொம்ப நாள் ஒன்றுமே பண்ணாது. 1-2 ஆண்டுகளுக்கு பிறகு அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது நரம்பு எந்தெந்த இடத்துக்கு செல்கிறதோ அந்தந்த இடத்திலே அதன் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் அக்கி வந்து அந்த நரம்பு பாதையிலே வருது. முக்கியமாக செஸ்டில் வரும், இடுப்பில் வரும். இது வரும்போது உடலில் ஒரு சைடாக தான் வரும். ஸோ போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜி அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து அக்கி அப்படின்னு சொல்கிறோம். அது மிக கொடுமையான வலி, சாதாரண மருந்துகளுக்கு சரியாகாது. இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக அதுக்கு அந்த நரம்புடைய அடித்தளத்திலேயே அதை மருந்துகளை செலுத்துவது மூலமாக இந்த வலியை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். யூஸ்வலாக இது பல ஆண்டுகள் இருக்கும், அப்புறம் தானாகவும் சரியாகிற வாய்ப்பு உண்டு.
இந்த சிக்கன் குனியான்ட்டு ஒரு மோசமான ஒரு காய்ச்சல் வந்தது, அது வந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டி முட்டியாக வலிச்சதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
சிக்கன் குன்யாங்கிறது வந்து சிக்கனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அது ஒரு அந்த அவங்களுடைய மொழியிலிருந்து வந்த மொழி பெயர்ப்பு தான். சிக்கன் குன்யா ஒரு வைரஸ் தான். அது வந்து பொதுவாக உடம்புல வைரஸ் அப்படின்னாலே உடம்புல நிறைய இடத்த பாதிக்கும், இந்த இடத்த தான் பாதிக்கணும் அப்படின்னு இல்லை. சிக்கன் குன்யா வந்த பிறகு முட்டிகளை பாதிக்க ஆரம்பிச்சிது ரொம்ப, அந்த மூட்டு வலியெல்லாம் வந்தது. பொதுவாகவே வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ண பிறகு இந்த போஸ்ட் வைரல் சிண்ட்ரோம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது கொஞ்ச நாள், எத்தனை நாளைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு 1 வாரம் இருக்கும், சிலவங்களுக்கு 1 மாதம் ஆண்டுகள் கூட இருக்கலாம். இந்த சிக்கன் குனியாவில் வந்த வலி அதை மாதிரி தான், மூட்டுகளை பாதித்தது. இதற்கு மருத்துவத்தை விட அந்த ஃபிசியோதெரப்பி மூலமாக எக்ஸசைஸ் மூலமாக பாடியை சமநிலைக்கு கொண்டு வந்து அவங்கள பயிற்சிகளை மேற்க சொல்லுவது மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியும். அப்படி தான் சரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு உறுதுணையாக மாத்திரை மருந்துகளையும் கொடுத்துக்கலாம், கொடுத்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம். சிக்கன்குனியா இப்பொழுது சமுதாயத்தில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் சிக்கன்குனியா வந்த உடனே அந்த தீவிரத்தை குறைச்சிங்கன்னா அந்த போஸ்ட் வைரல் ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் குறையும்.
இப்போ இந்த இலக்கு வழி வலி நீக்கு மருத்துவ முறை சொன்னீங்க, அதாவது இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து முக்கியமானது மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய வலி, இதில் வந்து குணப்படுத்த முடியுமா?
மாரடைப்புக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், மாரடைப்புக்கு வர வலி வந்து நல்லது தான் அப்படின்னு சொன்னேன். அது வலி வராமல் இருந்தால் அவங்க மேலும் மேலும் வேலைகளை செய்து இருதய பாதிப்பை கூட்டிக்குவாங்க, அது இல்லாமல் இருக்கிறது தான் வழி. அது இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இப்போ நிறைய மாரடைப்பு வந்து அறுவை சிகிச்சை செய்யாமலே இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக உள்ளே சென்று அந்த குழாயை பெரிதாக்குவதோ அல்லது குழாயை மாற்றி அமைப்பதோ அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்துட்டாங்க. அது வந்ததுலேருந்து கொஞ்சம் மனித சமுதாயத்துக்கே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம், நல்லபடியாக செய்துட்டுருக்காங்க.
சர்க்கரை நோயாளிகளுக்கு வலி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றாங்களே, உண்மையா?
சர்க்கரை நோயுடைய முக்கியமான ப்ராப்ளமே அதுதான். சர்க்கரை நோய் வந்து நரம்பை பாதிக்கும், அதுக்கு அவங்க பாரசிசியான்னு சொல்லி அந்த சர்க்கரை நோயினால வர்ற அந்த நரம்பு தளர்ச்சி, நரம்பு இது வந்து அவங்களுக்கு வலி தெரியாமல் போகிறதுனால தான் காலில் வந்து இடறிட்டாங்கன்னா அந்த காயம் வந்து ரத்தம் வந்தால் கூட அவங்களுக்கு தெரிவதில்லை. அது முக்கியமாக அது வர்றதே வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாதவங்களுக்கு தான் அதிகமாக வருது. அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோயை நல்லபடியாக கட்டுப்படுத்தினா ஓரளவுக்கு அந்த இதை குறைக்கலாம். இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் சர்க்கரை நோயினால் வர்ற நரம்பு தளர்ச்சி, நரம்பு வலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்டர்வென்ஷன் பெயின் மேனேஜ்மெண்ட்லேயும் நல்ல வழிமுறைகள் இருக்குது, அதை வச்சு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்.
டாக்டர், இந்த குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா முகத்தை மூடாமல் அப்படி சில பேர் எக்ஸ்போஸ்டாக வண்டியில் போவாங்க, பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க, காரில் போவாங்க, அப்போ வந்து ரொம்ப ஷார்ப் பெயின் வரும், ஒரு பக்கம் கூட அந்த ஃபேஷியல் பால்சி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரியான வலி வந்து இது மூலம் நீக்க முடியுமா?
நீங்கள் சொல்கிற வலி வந்து சிலருக்கு இந்த குளிர் காலத்தில் பயணம் செய்யும் போது வரும்னு சொல்லுவாங்க, அது தற்காலிக வலி வரும், அப்புறம் சாதாரணமாக நின்றும். அது பொதுவாக அந்த காது வழியாக அந்த ட்ரைஜமினல் நர்வ், அந்த நரம்பு, ஒரு முக்கை நரம்புன்னு தமிழில் சொல்லுவோம், அந்த நரம்பில் ஏற்படுற மாற்றத்தினால வர்றது. ஆனால் முக்கை நரம்பு வாதம்னு ஒன்று உண்டு, ட்ரைஜமினல் நியூராலஜி, அது ரொம்ப கொடுமையான வலி. அது அந்த மூன்று நரம்புகளும் நேரடியாக மூளையிலிருந்து வர்ற நரம்பு ட்ரைஜமினல் நர்வ், அது வர்ற இடத்துல ஒரு தடுப்புனாலேயோ அல்லது ரத்த நாளங்கள்னாலேயோ அது அழுத்தப்படுவதால் வர்ற வலி, அந்த வழியான்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த வழி வந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாதாரண காற்று முகத்தில் பட்டாலே அவ்வளோ ஒரு வலி வரும், சிலவங்களுக்கு வாயை சுற்றி தொட்டாக வரும். இது வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியா, முக்கை வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்டர்வென்ஷன் ஸ்பெயின் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல வழிகள் இருக்குது. ஓரளவுக்கு மருந்துகள் உட்கொண்டு அதை கட்டுப்படுத்தினா கூட அந்த முக்கை நரம்பு மூளையை விட்டு வெளியே வர்ற இடத்துல அந்த கபால எலும்பு பக்கத்தில் மருந்துகளை நேரடியாக செலுத்துவது மூலமாகவோ அல்லது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் சொல்லுவோம், மின் தாக்குதல் மூலமாக அந்த நர்வை கொஞ்சம் ட்ரீட் பண்ணியாச்சுன்னா, அந்த இடத்துல மருந்து கொடுத்து சரி பண்ணியாச்சுன்னா அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜி அப்படிங்கிற முக்கை வாதத்தை ஓரளவுக்கு தடுக்கலாம். இது மிகப்பெரிய கொடுமையான வலி, அந்த முகத்தில் வர வழியிலேயே ரொம்ப மோசமான வலி வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜி. அதுக்கு இன்டர்வென்ஷன் பெயின் மேனேஜ்மெண்ட்டு நல்லபடியாக செய்ய வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ முகத்தில் உள்ள வலின்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்தில் வருது பல்வலி, அதுவும் கொடுமையானது, இது தனித்துறைங்களா?
எல்லாமே மெடிசனில் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் பெயின் கிளினிக்கு நிறைய வர்ற பேஷண்ட்ஸ் வந்து பல் டாக்டர் தான் அனுப்பி வைப்பாங்க, ஏன்னா அது பல் சம்மந்தப்பட்ட இல்லாதது அப்படிங்கும்போது இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. ஆனால் பல் சம்மந்தப்பட்டமான வழியே நிறைய வழி இருக்குது, அது பல் டாக்டர் தான் பார்க்கணும். பல் டாக்டர் பார்க்குற இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியை வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம்.
என் வலி தனி வலின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வலியும் தனித்தனி வலியாக இருந்துட்டுருக்குது இல்லைங்களா? அந்த வலியும் சொல்லுவாங்களே, காய்ச்சலும் தலைவலியும் வந்தவங்களுக்கு தான் புரியும் அப்படின்ட்டு, வலிகள் பற்றியும் அது எப்படி நீக்குவது, அந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர், விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
இவ்வளோ நேரம் வலியை பற்றி ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை பற்றி அறிந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய உரையாடினதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கோவை கற்பகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மயக்க மருத்துவம் மற்றும் வலி நீக்கு மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சேகர் மைக்கேல் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 243-0555. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.